விபிலிய தேடல் நள்ளிரவில் நண்பர் ஓமை பகுதி 4.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனிடம் வேண்டுதல் என்பது குறித்த பல கேள்விகளுக்கு நாம் அடுத்த வாரம் விடை தேடுவோம் என்று சென்ற வார விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்தோம். இறைவனிடம் வேண்டுதல் என்பது அனைத்து மதங்களிலும் கற்றுத்தரப்படும் ஒரு அடிப்படை உண்மை என்றாலும், அந்த உண்மையை புரிந்து கொள்வதில் நமக்குள் எழும் கேள்விகள் பல நூறு. இந்த கேள்விகள் அனைத்திற்கும் தெளிவான பதில்களை நாம் தேட ஆரம்பித்தால், நமது விவிலிய தேடல் நிகழ்ச்சி இன்னும் பல வாரங்கள் இறைவேண்டுதல் என்ற தலைப்பையே சுற்றி அமையும். நாம் தற்போது ஆரம்பித்திருப்பது இயேசுவின் உவமைகள் என்ற தொடர். எனவே தன் உவமைகள் வழியே ஜெபத்தை பற்றி இயேசு கூறும் எண்ணங்களை மட்டும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அன்பு இதயங்களே, நள்ளிரவில் நண்பர் என்ற இந்த உவமையின் வழியாக இயேசு கற்றுத்தர விளையும் ஒரு முக்கிய பாடம், மனம் தளராமல் இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுதல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு முக்கிய பாடம். எனினும் இந்த உவமையை வாசிக்கும்போது இன்னும் பல பாடங்கள் நம்மை வந்து அடைகின்றன. இந்த உவமையில் நமது நாயகனை தேடி அவ்வூரின் வழியே சென்ற வேறொரு நண்பர் இரவில் வந்து சேருகின்றார். அவருக்கு உணவு படைக்க தன்னிடம் ஏதுமில்லை என்பதை நாயகன் உணர்கின்றார். எனவே அவர் தன் அடுத்த வீட்டு நண்பரிடம் உதவி கேட்டு செல்கின்றார். அவரோ தான் உதவ இயலாது என்பதை கூறியும் நமது நாயகன் தன் வேண்டுதல்களை தொடர்கின்றார். அன்பு இதயங்களே, இறைவனிடம் வேண்டுதல் என்ற உயர்ந்த முயற்சிக்கு தேவையான மூன்று அம்சங்களை இங்கு நாம் காண்கின்றோம். நமது நாயகன் தன் பசியை தீர்த்து கொள்வதற்காக அல்ல, தன் நண்பரின் பசியை தீர்க்க அடுத்தவரின் உதவியை நாடிச் செல்கின்றார். அடுத்தவரிடம் மூடி மறைக்காமல் தன் உண்மை நிலையை எடுத்துச் சொல்கின்றார். நண்பர் கதவை திறக்காத போதும் நம்பிக்கையோடு தன் விண்ணப்பத்தை தொடர்கின்றார். ஜபத்திற்கு தேவையான இந்த மூன்று அம்சங்களில் இரண்டாவது அம்சமான உண்மை நிலையை எடுத்துரைத்தல் என்பதை பற்றி சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். இன்று நம் நாயகனிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது மற்றொரு பாடம், தன் பசிக்காக அல்ல, தன் நண்பரின் பசியை போக்க அடுத்தவர் உதவியை தேடிச் சென்ற நமது நாயகனைப் போல நமது ஜெபங்களில் அடுத்தவர் தேவைகளை ஏந்திச் செல்வது அழகு என்ற பாடத்தை இன்றைய தேடலில் நாம் சிந்திப்போம்.
தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ எந்த இனம் என்ன குலம் என்று யாமறியும் தந்தாய், பிள்ளைகளாகி நின்றோ.
அன்பு இதயங்களே, நாம் இறைவனிடம் ஜபிக்கும்போது எனக்கு இதைத்தாரும் அதைத்தாரும் என்று நம்மை சுற்றியே ஜபங்களை எழுப்புவதற்கு பதில் அடுத்தவரது தேவைகளை நம் ஜபங்களில் சுமந்து செல்வது இன்னும் அழகானது. அடுத்தவரது தேவைகள் நம் எண்ணங்களையும் மனதையும் நிறைக்கும் போது நமது தேவைகள் தானாகவே குறையவும் ஏன் மறையவும் வாய்ப்பு உண்டு. அன்பு இதயங்களே, அகில உலக கத்தோலிக்க குடும்பம் இத்தகைய ஒரு வேண்டுதல் முயற்சியில் அண்மையில் ஈடுபட்டிருந்தது நமக்கெல்லாம் தெரியும். ஆம், June 2 கடந்த ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த ஓர் அழைப்பின் பேரில் உலகின் பல நாடுகளிலும் வாழும் கத்தோலிக்கர்கள் ஒரே நேரத்தில் திருநற்கரணை ஆராதனை ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த ஆராதனைக்கென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரு முக்கிய மன்றாட்டு கருத்துக்களை வெளியிட்டார். திருத்தந்தையின் முதல் கருத்து,
உலகெங்கும் பரவியுள்ள திரு அவை மிக புனிதமான நற்கருணையை வழிபடுவதில் ஒன்றாக இணைந்துள்ளது. துன்பத்தால் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் இறைவனின் கருணையையும் அன்பையும் ஏந்திச் செல்லும் கருவியாக திரு அவையை இறைவன் மாற்றுவாராக. இவ்வகையில் இவ்வுலக துன்பங்களுக்கு உகந்த பதிலாக அமைதியையும் ஆனந்தத்தையும் தாய் திரு அவை உணர்வாராக
என்பது திருத்தந்தையின் முதல் கருத்து. அவர் வெளியிட்ட இரண்டாம் கருத்து,
அடிமை தொழில், மனித வர்த்தகம், போதைப் பொருள் வர்த்தகம் ஆகியவற்றாலும் போரினாலும் துன்புறும் மக்களுக்காக, பல்வேறு வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, பொருளாதார நெருக்கடி மற்றும் வேலைவாய்ப்பின்மையால் துன்புறுவோருக்காக, வயது முதிர்ந்தோர், வீட்டையும் நாட்டையும் இழந்தோர், சிறையில் இருப்போர் ஆகிய அனைவருக்காக. நற்கருணை நாதருக்கு முன் தாய் திரு அவை எழுப்பும் இந்த இணைந்த ஜபம் இவர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தருவதாக.
இங்கு வாரும் வல்லமையோடு வருங்கடைத்தாரும் எங்கள் பூமி புதுமை காணும் மனிதம் உயர்வு பெறும்.
என தருமை அன்புள்ளங்களே, கடந்த ஞாயிறு ஆராதனையை முடித்து நான் வெளியே வந்தபோது எனக்காக, என் குடும்பத்தினருக்காக, என்னிடம் ஜெபங்களை கேட்டிருந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கவில்லையே என்ற ஓர் உறுத்தல் எனக்குள் எழுந்தது. கூடவே ஓர் அழகான திருப்தியும் எழுந்தது. அதாவது, நான், எனது குடும்பத்தினர், எனக்கு தெரிந்தவர்கள் ஆகியோரின் தேவைகளை விட இன்னும் அதிக தேவையில் உள்ளவர்களுக்காக நான் இந்த ஆராதனை நேரத்தை செலவிட்டது ஒரு வகை திருப்தியை தந்தது. தன்னை கடந்து செல்லக்கூடிய நிலை ஜெபத்தின் ஒரு அடிப்படை மனப்பக்குவம் என்ற உண்மை அன்று எனக்குள் தெளிவாகியது. தன் நண்பருக்காக நள்ளிரவில் உதவி கேட்டுச் சென்ற நமது நாயகன் தன்னலத்தில் சிறைப்பட்டிருக்கும் இந்த உலகத்திற்கு ஒரு மாற்று அடையாளமாக இருக்கின்றார். நாம் வாழும் 21ஆம் நூற்றாண்டு நான், என்னுடையது, எனக்கு என்பதை தேவைக்கு அதிகமாக வலியுறுத்தும் நூற்றாண்டாக விடிந்துள்ளதோ என்ற கவலை உலகில் பரவியுள்ளதை பார்க்கின்றோம். இந்த கவலையை மையப்படுத்தி டைம் வார இதழ் த மீ 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 ஜெனரேஷன், அதாவது எனக்கு 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 தலைமுறை என்ற முதல் பக்க கட்டுரை ஒன்றை 2 வாரங்களுக்கு முன், அதாவது மே 20ஆம் தேதி வெளியிட்டது. 1980ஆம் ஆண்டுக்கும் 2000ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்து தற்போது 13 முதல் 33 வயதுக்கு உட்பட்ட இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தன்னை சுற்றியே உலகம் இயங்குகின்றது என்ற எண்ணத்தில் அதிகம் வளர்ந்துள்ளனர் என்று கட்டுரை ஆசிரியர் கூறுகின்றார். தண்ணீரில் தோன்றிய தன் பிம்பத்தின் அழகை ரசிப்பதில் தன் வாழ்வு முழுவதையும் செலவிட்ட நார்சிசுஸ் என்ற கிரேக்க புராண நாயகனுடன் இந்த தலைமுறையினரை ஒப்பிட்டுள்ளார் ஆசிரியர் ஜோவல் ஸ்டெயின். பல எடுத்துக்காட்டுகளுடன் அவர் கூறும் விவரங்கள் சங்கடத்தை உருவாக்குகின்றன. தற்போதைய தொடர்பு சாதன நுட்பங்களை இந்த தலைமுறையினர் பயன்படுத்தும் வழிகள் ஓர் எடுத்துக்காட்டு என அவர் கூறுகின்றார். 30 வயதுக்கு உட்பட்ட பல இளையோர் தங்களை, தங்கள் வாகனங்களை, தாங்கள் வளர்க்கும் செல்ல மிருகங்களை புகைப்படம் எடுத்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் வழியாக வெளியிடுகின்றனர். இந்த சுய விளம்பரத்தை எத்தனை பேர் விரும்பினர், விரும்பவில்லை என்பதை அறிவதற்காக தங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கங்களை 1 மணி நேரத்திற்கு 1 முறை இவர்கள் பார்க்கின்றனர் என்று கட்டுரை ஆசிரியர் கூறுவது பல எடுத்துக்காட்டுகளில் ஒன்று. தன்னை சுற்றியே இந்த உலகம் இயங்குகின்றது என்ற ஒரு மயக்கத்தில் வாழும் தலைமுறை இது என்பதை அவர் இன்னும் பல புள்ளி விவரங்களோடு கூறியுள்ளார். அன்பு நெஞ்சங்களே, நான், எனது, எனக்கு என்ற மயக்க நிலையில் மரத்துப்போன ஒரு மனசாட்சியோடு வாழும் நமக்கு நள்ளிரவில் நண்பர் ஓமையின் நாயகன் சொல்லித்தரும் ஓர் உன்னத பாடம், நமது ஜெபங்களில் நம் தேவைகளை விட அடுத்தவர் தேவைகளை ஏந்திச் செல்வது அழகு என்ற உன்னத பாடம்.
இங்கு வாரும்
எனதருமை அன்புள்ளங்களே, பிறருக்காக வேண்டுதல்கள் எழுப்பப்பட்ட பல நிகழ்வுகளை நாம் விவிலியத்தின் பல இடங்களில் காண்கின்றோம். அழியவிருந்த சோதோம் நகர மக்களுக்காக ஆபிரகாம் இறைவனிடம் வேண்டுதல் எழுப்புவதை தொடக்க நூல் 18ஆம் பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மோசே, இறைவாக்கினர்கள் பலர் இத்தகைய ஜபங்களை எழுப்பியுள்ளனர். பிறருக்காக வேண்டும்படி தன் இறை மக்களுக்கு புனித பவுல் அடியாரும் இறைமகன் இயேசுவும் கூறிய அறிவுரைகளோடு இன்றைய விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
புனித பவுல் அடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 6. எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள்.
அன்பு இதயங்களே, இறைமக்கள் அயலவர் என்ற எல்லைகளையெல்லாம் கடந்து நம் பகைவர்களுக்காகவும் வேண்டுதல் எழுப்ப வேண்டும் என்று இயேசு தன் மலைப்பொழிவில் கூறிய எண்ணம் அடுத்தவருக்காக ஜெபித்தல் என்ற அழகிய சிந்தனையின் சிகரம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 5. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள்.
எங்களுக்கு தீமை செய்தோர்களை மன்னிக்கும் மனம் வளர்த்தோ, அன்புடன் அரவணைத்தோ, அனுதின உணவை எங்களுக்கு என்றும் உறுதி செய்தருளும். வறுமை நீங்க செய்யும் இங்கு வாழும் வல்லமையோடு வரங்களை தாரும். எங்கள் பூமி புதுமை காணும், மனிதம் உயர்வு பெறும். உன்னதத்தில் உம்மகிமை ஆழ்வது போல் இங்கும் என் பூமி எங்கிலும் உம்மரசே எம் நிறைவாய்
விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.